செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். நல்குறவு அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், இன்மையின் இன்னாது யாதியனின் இன்மையின் இன்மையே இன்னாது. வறுமையை காட்டிலும் ஒருவனுக்கு மிக துன்பத்தை தரக்கூடியது எது என்றால் வறுமையிலும் வறுமையே ஆகும், வேறு எதுவும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். வறுமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீயவன் ஒருவரது இற்றை கால வாழ்விலும் சரி அவரது வருங்கால வாழ்விலும் சரி இடையூறாக வந்து நின்று இன்பம் என்பதற்கு வழியில்லாமல் செய்து விடுவான் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் இன்று ஒரு நேர்காணலுடன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நேர்காணலில் நம்முடன் பங்கு பெற்றவர் திரு அருண் மகிழன் அவர்கள். இவங்க சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. சென்ற வாரம் நமது நாட்டுக்கு வந்திருந்தாங்க. இங்கு உள்ள தமிழ் சங்கங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடல் நடந்தது. அந்த வகையில் அவங்கள ஒரு நேர்காணல் செய்யணுன்றதுனால இன்று அந்த நேர்காணல் உங்களுக்கு ஒளிபரப்பாகின்றது. அருண் மகிழன் அவர்கள் சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழ் இலக்கிய பண்பாட்டு செயல்பாட்டாளர். அரசாங்கத்திலும் தனியார் நிறுவனங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் பல்வேறு பதவிகளும் பொறுப்புகளும் வகித்து குழுக்களில் பங்காற்றி கலை இலக்கியம் பொது விவகாரங்கள் ஊடகத்துறை போன்றவற்றில் நிபுணத்துவ பங்களிப்பை வழங்கி வருகிறார். சிங்கப்பூரில் ஊடகங்கள் சமூக பிரச்சினைகள் கலைகள் பற்றிய நூல்களின் ஆசிரியராகவும் இணை ஆசிரியராகவும் இருந்துள்ளார். அவர்களுடனான தொலைபேசி நேர்காணல். எனக்கு வந்து உங்கள்ட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வியா வந்திருந்தது உங்களுடைய பேரு தான். இந்த பேரு வந்து ஒரு அழகான தமிழ் பேரு. இந்த பேரு நீங்க தேர்ந்தெடுத்துக்கான காரணமும் தமிழ் மேல இருக்கக்கூடிய அழகு கடந்த ஆர்வத்தினாலும் நீங்க செய்யக்கூடிய வேலைகளையும் கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்ல உபயோகமா இருக்கும்.
நான் வைத்து கொண்ட பொறை பேர் இல்ல, இது எங்க அப்பா அம்மா எங்களுக்கு கொடுத்த பேரு. என்னுடைய பேர் மட்டுமல்ல, என் குடும்பத்துள்ள அத்தனை பேர், என்னுடைய அண்ணனுடைய பேர் செங்குட்டுவன், என் தம்பியின் பேர் இளஞ்சியதன், என் தங்கையின் பேர் முல்லை. இங்க நான்கு பேருக்குமே நல்ல தமிழ் பேரா இருக்க வேண்டும் என்றதுனாலதான் இந்த பேரை எங்க பெற்றோரே எங்களுக்கு வைத்தாங்க. ஆனால் என்னுடைய தை சிங்கப்பூர் பல்கலைக் கழகத்துல கோழி ஆய்வுக் கழகத்தில் அரசாங்க கொள்கையை ஆய்வது அவருடைய முதல் பணி. பிறகு நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே இருக்கு, அங்கே பேராசிரியராகவும் பல ஆண்டுகள் இருந்தேன். நான் இதை தனிப்பட்ட முறையில் நான் அதிகமாக ஈடுபட்டிருப்பது சிங்கப்பூருடைய கலை வளர்ச்சியிலும் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு இவற்றை பாதுகாப்பதிலும் தான் இருக்கு. அதற்காகவே ஒரு என்ஜிஓ ஒன்றை நான் உருவாக்கியிருக்கேன். அதனுடைய பேர் சிங்கிலீஷில் சென்டர் ஃபார் சிங்கப்பூர் தமிழ் கல்ச்சர், சிங்கப்பூர் தமிழர் பண்பாட்டு மையம் அப்படிங்கிறது தான் அது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அதிக நேரம் செலவழிக்கிறது இந்த நாட்டில் தமிழ் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு எப்படி தக்க வைக்கிறது, இதை எப்படி பாதுகாக்கிறது என்றது தான். அதுக்காகவே சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையம்னு ஒரு என்ஜிஓ ஒன்றை உருவாக்கியிருக்கோம். அதனுடைய அடிப்படை நோக்கம் சிங்கப்பூர்ல ஆக்லாந்து மாதிரி தான் பல சமூகங்கள் பல இனங்கள் பல பண்பாடுகள் பல மொழிகள் ஒன்றா இருக்கு. அந்த பண்பாடுகளுக்கு இடையிலான பாலங்களை அமைப்பது தான் எங்களுடைய முதல் நோக்கம். அதே நேரத்தில் நம்முடைய தமிழ் சமூகத்துடைய வரலாற்றையும் நம்முடைய தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டினுடைய விழுமியங்களையும் ஓரளவுக்கு பரப்புறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்றோம். ஆனால் இதுதான் நான் அதிகமாக ஈடுபட்டு இருக்கின்ற விஷயம்.
மிக அழகா சொன்னீங்க, எல்லாரையும் ஒன்னு சேர்த்து பாலமாக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய முதன்மையான நோக்கம்ன்றது மிக சரியா இந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கும் பொருந்தும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோன்னா ஒரு கை ஓசை விட பல கை ஓசை வந்து பிரம்மாண்டமா இருக்கும்ல. அதைத்தான் நாங்க சிங்கப்பூர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்றீங்க. அதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. புலம்பெயர்ந்து வர்ற நம்மளை போல இருக்கவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சவால் வந்து வந்த நாட்டுல நம்ம நிலைச்சு நிக்கணும்ன்றது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தமிழ் மொழிக்கோ மற்ற எதுக்குமோ நம்மளுடைய நேரத்தை செலவிட முடியும். ஆனா சிங்கப்பூர்ல வசிக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும்தான் தமிழுக்காக தன்னை எந்த இதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அவங்க வந்து நேரம் செலவிட முடியுது. அதனால அவங்களால வந்து தமிழ் மொழியை ஆட்சி மொழியா கொண்டு வர முடிஞ்சது. அது மட்டுமல்லாம இப்ப நம்ம அந்த காலத்துல வந்து ஓலைச்சுவடிகள் இருந்தது, அது இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. அதே மாதிரி இந்த புத்தகங்களும் சில நூறு வருடங்களுக்கு அப்புறம் காணாம போகக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்குது. அதை ரொம்ப முன்னெச்சரிக்கையா நினைச்சு நீங்க புத்தகங்களை டிஜிட்டலைஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். இந்த டிஜிட்டலைஸ் பண்றது வந்து சிங்கப்பூர்ல மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லயும் நீங்க அதுக்கான முயற்சிகளை செய்துட்டு வர்றீங்கன்னு கேள்விப்பட்டது. அதை பத்தி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா?
நீங்களே அந்த அடிப்படை காலத்தை சொல்லிட்டீங்க. நாளடைவில் நம்மளுடைய வரலாறும் நம்முடைய வாழ்க்கையுடைய தடையமும் இருக்கணும் அப்படின்னு நினைத்தா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அதை மின்னயமாக்கத்தான் இப்போ முயற்சி பண்ண வைக்கும். ஏன்னா எதிர்காலம் மின்னை எதிர்காலம் மின் எதிர்காலம்னு தான் சொல்ல வேண்டும். அதில் இப்போ ஏஐ எல்லாம் வந்த பிறகு அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதோடு இன்னொன்று, இங்கே 700 காலம் நாங்கள் இருக்கோம். ஒரு 500 நூல்களுக்கு மேல இங்க பதிப்பிச்சிருக்காங்க. இந்த நூல்களை படிக்கிறதே கதையில போய் வாங்கி படிக்கிறதுங்கிறது ஒரு யதார்த்தமா இல்லை. இருந்த ஒரு ரெண்டு புத்தகங்களை எல்லாம் மூடிட்டாங்க. ஆக நம்மளுடைய நூல்களை நம்ம சிங்கப்பூர்ல படிக்கிறதுக்கே இப்போ வந்து மின்மயமாக்கி இருக்கிறது ஒரு பெரிய அனுகூலமா இருக்கு. அதே சமயத்தில் ஆக்லாந்து இருக்கிற நீங்க சிங்கப்பூர் இலக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மின்னைய திட்டம் நாங்கள் நிறைவேற்றினதான் கிட்டத்தட்ட ஒரு 350 நூல்களை எங்க தேசிய நூலக வாரிய தளத்துல நீங்க பார்க்கலாம். இந்த அடிப்படையில தான் நான் வந்து என்னால் ஆனா சிறு முயற்சி மற்ற நாடுகள்லையும் செய்யலாம் என்ற நோக்கத்தோட நான் மலேசியா, கனடா போன்ற நாடுகள்ல இதை பத்தி பேசியிருக்கேன். ஆனா எந்த அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பத்தி என்னால சொல்ல முடியாது. ஆனா செய்தால் நம்மளுடைய வரலாற்றை மிக நீண்ட காலம் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம்.
மிக அழகா சொன்னீங்க. வரக்கூடிய தலைமுறை வந்து நம்ம ஏதாவது விட்டு போகணும்னு நினைச்சோம்னா நம்மளுடைய தமிழ் நூல்களை டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கால காலத்துக்கும் அந்த நூல்கள் அவங்களுக்கு பயன்படும்ன்றத மிக அழகா சொன்னீங்க. உங்களுடைய விருப்ப பாடலுக்கு பிறகு நேர்காணலை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நாம் அருண் மகளன் அவர்களுடன் நேர்காணலில் இருக்கின்றோம். அவங்கள்ட்ட வந்து தமிழ் நூல்கள் டிஜிட்டலைஸ் பண்றதை பத்தி இதுவரைக்கும் பேசணும். அவங்க புதுசா ஒரு ஏற்பாடு அவங்க சிங்கப்பூர்ல நடத்திட்டு இருக்காங்க. இவருடைய தலைமையில என்சைக்ளோபீடியா, தமிழ் என்சைக்ளோபீடியா, நம்மளுடைய விக்கிபீடியா மாதிரி இந்த என்சைக்ளோபீடியான்றது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வரலாறு, வரலாற்று 200 வருஷங்களுக்கு மேற்பட்ட வரலாறு அவங்க ஆவணப்படுத்துறாங்க. அத பத்தி நமக்கு அவங்க சொல்ல போறாங்க, கேட்கலாம்.
தமிழர்கள் பத்திய என்சைக்ளோபீடியா, சிங்கப்பூர் தமிழர்களை பற்றிய வரலாற்று நிகழ்ச்சிகள், அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் இதெல்லாம் பற்றி ஒரு ஒரு வரலாற்று அடிப்படையில அந்த கலிக்களஞ்சியத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஒரு மக்களை பற்றியது, ஒரு சமூகத்தை பற்றியது. பெரும்பாலான கலிக்களஞ்சியங்கள் வல்லுநர்களாலேயும் பெரிய பெரிய ஆய்வாளர்களாலையும் எழுதப்படுகின்ற ஒரு பரம்பரை இருக்கு. ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலேயோ அல்லது வேறு எங்கேயுமோ பெரிய பெரிய வல்லுநர்கள் தான் கிடையாது. ஆகையினால நாங்கள் என்ன, எங்களுடைய அணுகுமுறை என்னன்னா, இந்த விக்கிபீடியா மாதிரியே மக்களை பற்றி மக்களே சொல்லுகின்ற ஒரு அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றி இருக்கோம். சிங்கப்பூர் தமிழர்களை பற்றி சிங்கப்பூர் தமிழ் சமூகமே தனக்கு தெரிந்து சொல்லுகின்ற மாதிரி இந்த கலைக்கலைஞம் உருவாகி இருக்கிறது. இது இப்ப கடந்த 3 ஆண்டுகள் முயற்சிக்கு அப்புறம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இதை வெளியிட்டோம். ஆனா இது முற்றிலும் முடிந்த கதை இல்லை, இது வந்து ஒரு தொடர்கதை. இன்னும் இந்த கலைக்கலைஞத்துல நாங்கள் குறிப்புகளை சேர்த்துக்கொண்டே இருக்க போகின்றோம். அதற்கான ஆசிரியர் குழுவும் 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். இது போன்ற முயற்சிகள் எல்லா நாடுகளிலும் உள்ள தமிழர்களும் செய்யலாம். ஏன்னா இந்த மூ மாதிரி என்றது நமக்கு விக்கிபீடியா இருக்கு, தமிழ் விக்கி என்று ஜெயமோகன் அவர் ஒன்றை உருவாக்கி இருக்காரு. இப்ப நாங்க சிங்கப்பூர்ல எங்களுக்கு தெரிந்த அளவுல ஒரு சிறிய அளவுல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற நாடுகளில் உள்ள தமிழர்கள் தன்னுடைய வாழ்க்கையையும் வரலாற்றையும் பதிவு செய்யறது செய்தால் அது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு சில செய்திகள் நாமே சொல்லலாம். ஆனா நம்ம இல்லாத ஒரு காலத்துல அந்தந்த நாட்டில், இப்ப சிங்கப்பூர்லயே தமிழ் இத்தனை நாளைக்கு ஆட்சி மொழியாக இருக்கும் என்பதே ஒரு கேள்விக்குறி. ஆயினால எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், நமக்கு தெரிந்தவற்றை எல்லாம் ஒரு மீன் தளத்துல போட்டு வைக்கணும் அப்படிங்கறதுதான். அதனுடைய அந்த இந்த இனத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சிங்கப்பூர் தமிழ் தமிழர் கலைக்களஞ்சியம், சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம்.
என்சைக்ளோபீடியான்னு என்னன்றதையும் சிங்கப்பூர் என்சைக்ளோபீடியா எப்படி செயல்படுதுன்றதை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா. இப்ப நம்ம இங்க நியூசிலாந்து எடுத்துக்கிட்டோம்னா மிக குறைந்த கால வரலாறு தான் இருக்கு. மேக்சிமம் ஒரு 50-75 வருஷங்கள் இருக்கலாம். அந்த வரலாற்றை ஆவணப்படுத்தணும் அப்படின்னு நாங்க முயற்சி பண்ணணும்னா, நீங்க எங்களுக்கு உதவி செய்வதற்கோ இல்லது உங்களுடைய ஆலோசனையை சொல்றதுக்கோ நீங்க எங்களுக்கு செய்து கொடுக்க முடியுமா?
ஒன்று சேர்ந்து முயற்சி செய்தால்தான் நாம் இந்த ஊர் கூடி தேர்ந்தெடுக்கிறது தான். நான் என்னுடைய வாழ்க்கை பூரா பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு எந்த எங்களால உதவி செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக உதவி செய்வோம்.
ஊர் கூடி தேர் இழுப்பதுன்றது மிகச்சரியான வார்த்தை. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போக போறோம், தமிழ் வளர்ச்சிக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம், உங்கள்கிட்ட மேற்கொண்டு என்னென்ன திட்டங்கள் இருக்கு, அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள் வகுத்திருக்கீங்களா, ஏதாவது செய்திருக்கீங்களான்றத பத்தி நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறீங்களா?
சிங்கப்பூர் தமிழுக்கு இருக்கிற இடம்
வெளிநாடுகள்ல வேற எந்த நாட்டிலையும் கிடையாங்க. இங்க அரசாங்க ஆதரவு பெரிய அளவில் இருக்கு. அரசாங்கம் தமிழ் 2ஆம் மொழியாக எங்களுடைய அரசமைப்பு திட்டத்திலேயே அதை குறிப்பிட்டிருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் சொல்லி கொடுக்கறாங்க. ஆகையால இங்க தமிழுக்கு அரசாங்கம் செய்கின்ற சேவையே ஒரு பெரிய சேவை. அது உலகத்துல தமிழ்நாட்டை தவிர இலங்கை தவிர வேறு எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு செய்யல. ஆனாலும் நம்ம மக்கள் சமூகம் தன்னைத்தானே தனக்குத்தானே உதவி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக
அவங்க பல்வேறு திட்டங்களை பற்றி ஏற்கனவே ஒரு திட்டங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கா.
இனிமேலும் எங்களுடைய முயற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, தமிழர்களுடைய வாழ்க்கை கூறுகளை ஆவணப்படுத்துவது. இப்ப கடந்த சனிக்கிழமை கூட எங்களுடைய அமைப்பு ஒரு புது திட்டத்தை வெளியிட்டது.
அதாவது இங்குள்ள மூத்த தமிழ் கலைஞர்களை இதுவரைக்கும் முழுமையை யாருமே ஆவணப்படுத்தல. ஆகையால் ஒரு 10 கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் அத்தனை பேருக்கு 70 வயதுக்கு மேல
அவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நேர்காணல் காதலியில நேர்காணல் கண்டு இப்ப வார வாரம் அதை நாங்க யூடியூப் தளத்துல வெளியில போறோம்.
அதனுடைய முன்மொழி நிகழ்ச்சி கடந்த சனிக்கிழமை இதன்
இது ஒரு முயற்சி. நம்மளுடைய கலைஞர்களை நாமளே ஆவணப்படுத்தலாம், வேறு யாரும் செய்ய போறதில்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வியல் கூறுகளை அதுலயும் ஆற்றென்று போன்ற இடங்கள்ல மிக சிறிய சிறிய எண்ணிக்கை அவரோட குறுகிய கால வரலாறு அதையெல்லாம் நீங்க இப்பொழுதே ஆவணப்படுத்துகின்ற அதுலயும் மின் தளத்தில் ஆவணப்படுத்துகின்ற முயற்சியை மேற்கொண்டால் வர வர அதை தொடர்ந்து நீங்க உங்களை அடுத்து வருபவர்கள் செய்யக்கூடும். அதோடு அது எளிதாக முடிந்துவிடக்கூடிய ஒரு செயல்.
மிக அழகா சொன்னீங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை விட்டுட்டு போகணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பொறுத்து இங்கும் எல்லா சங்கங்களும் அவங்கவுங்க வழியில தமிழ் பள்ளிகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டலைஸ் பண்றத பத்தி கண்டிப்பா தமிழ் ஆர்வலர்கள் உங்களுடைய யோசனையை ஏற்று செயல்படுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சென்ற வாரம் உங்களை நேரடியா சந்திச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அன்று என்னால நேர்காணல் எடுக்க முடியாட்டி கூட தொலைபேசியில் எனக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் தமிழ் வளர்ச்சிக்கு என்னென்ன செய்றீங்கன்றதை எங்க நேயர்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது அதற்கு மிக மிக நன்றி. அதோடு இது சிங்கப்பூர் மக்களுக்கும் கொடுத்த வாய்ப்பா தான் நான் கருதுறேன். எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய வரலாற்றை பற்றி ஊடுற விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை. தொடர்ந்து உங்களுடைய முயற்சி நல்லபடியா நடக்கட்டும். இது போன்ற முயற்சிகள் உலகம் கூட நடக்கிறதுனால தமிழ் என்ற ஒரு மொழியும் பண்பாடும் உலகெங்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்றோம் இல்ல, அது மாதிரி எல்லா இடத்துலயும் இது தொடர்ந்து பரவும். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றிகள்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
தமிழ்நாட்டு அரசியலில் RNK என்று அழைக்கப்பட்ட தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் கடந்த வியாழனன்று மறைவுற்றார். அவருக்கு வயது 101. அவருடைய மறைவை பற்றி இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருப்பதாவது, அவரை போன்ற கண்ணியமான ஒரு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றாததால் மனமுடைந்தேன். வெற்றி எப்பொழுதுமே கொண்டாட்டத்திற்கான நேரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, வெற்றி ஆழ்ந்த ஒலியை தரும் என்று உணர்ந்த தருணம் அது என்று கூறி, அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆர். நல்லக்கண்ணு அவர்களுடைய கையாலேயே தன்னுடைய வெற்றி சான்றிதழை அப்பொழுது பெற்றார் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். இது ஒரு, அதாவது அரசியலில் ஒரு நிகழ்ச்சி கலந்த ஒரு தருணம் அது. சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட இல்லை, கைக்கு வந்த ஒரு கோடியை வேண்டாம் என்று மாதம் ரூபாய் 2000 வாழ்ந்த நல்லக்கண்ணுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? தமிழக அரசியலில் அறம் என்ற சொல்லுக்கு உருவம் கொடுத்தால் அது முதுவெரும் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவாகத்தான் இருக்கும். 101 வயதில் அவர் இன்று விடைபெற்றிருப்பது ஒரு கட்சியின் இழப்பல்ல, இந்த மண்ணின் அரசியல் எளிமையின் மறைவு. அந்த 1 கோடி ரூபாய், அந்த 1 சொட்டு வியர்வை, அரசியல்வாதிகள் என்றால் சொத்து சேர்ப்பார்கள் என்ற பிம்பத்தை உடைத்தெறிந்தவர் நல்லக்கண்ணு. அவரது 80வது பிறந்த நாளில் கட்சி தொண்டர்கள் வியர்வை சேர்ந்து சேர்த்த 1 கோடி ரூபாயும் ஒரு புத்தம் புது காரையும் நல்லக்கண்ணு ஐயா அவர்களிடம் அன்பளிப்பாக வழங்கினார்கள். மேடையில் அதை பெற்றுக்கொண்ட அடுத்த நொடியே, இது கட்சியின் பணம், கட்சிக்கே சேரட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கேயே திருப்பி கொடுத்து விட்டார். சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட வைத்துக் கொள்ளாத ஒரு தியாகியின் கைகளில் 1 கோடி ரூபாய் என்பது வெறும் காகிதமாகத்தான் தெரிந்தது. சமீபத்தில் தமிழக அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதோடு கிடைத்த 10 லட்சம் ரூபாயும் தன் கையில் இருந்த 5000 ரூபாயும் சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தந்துவிட்டு வாடகை வீட்டுக்கு திரும்பிய அந்த எளிமைதான் நல்லக்கண்ணையனும் வரலாறு. தன்னிடம் இருந்ததையெல்லாம் கொடுத்துவிட்டு கட்சியில் மாதம் 2000 ரூபாய் ஊதியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய முகத்தில் மீசை இருக்காது. அது ஒரு அலங்காரம் அல்ல, அது ஒரு ரணம். 1949 நெல்லையில் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட பொழுது அன்றைய காவல்துறை ஒரு சிகரெட்டு துண்டால் அவருடைய உதடுகளை சுட்டது. அந்த தழும்பு தாங்கிய நல்லக்கண்ணு காவல்துறையின் அடக்குமுறைக்கு அடையாளமாக இனி என் முகத்தில் மீசை இருக்காது என்று சபதம் ஏற்று மரணம் வரை அதை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இயற்கையோடு நின்ற ஒற்றை மனிதர் அவர். வெறும் மேடை பச்சோடு நின்றவர் அல்ல. 85 வயதில் தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தடுக்க நீதிமன்றம் சென்று போராடி 5 ஆண்டுகளுக்கு தடை வாங்கி கொடுத்தார். அதை போலவே சிஐடி நகர் குடியிருப்பை காலி செய்ய சொன்ன பொழுது ஒரு முகம் சுழிப்பு கூட காட்டாமல் பெட்டியை படுக்கைகளை தூக்கி கொண்டு வாடகை வீட்டுக்கு குடிபெயர்ந்தார். அந்த நிதானம் இன்றைய தலைமுறை அரசியல்வாதிகள் கற்க வேண்டிய ஒரு பாடம். பெரியார் தமிழ்நாட்டின் ஒரு கண் என்றால் நல்ல கண்ணு மற்றொரு கண் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒருமுறை சொன்னது அந்த வார்த்தைகள் இன்று உண்மையாக இருக்கிறது. தமிழகம் இன்று ஒரு கண்ணை இழந்துதான் இருக்கிறது. நல்லக்கண் அவர்கள் அறைக்குள் நுழைந்தால் அங்கே தெரிவது ஒரு பழைய மரக்கட்டில் சில புத்தகங்கள், அப்புறம் ஓரமாய் மடித்து வைக்கப்பட்ட 2 ஜோடி கதர் வேட்டிகள் மட்டுமே. தமிழகத்தின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாநில செயலாளராக பல ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர் தன் வாழ்நாளில் கடைசி மூச்சு வரை ஒரு ஓடை வீட்டின் சின்னஞ்சிறு அறையில் தான் வாழ்ந்தார் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. சாலையில் நடந்து சென்றால் ஒரு சாதாரண குடிமகனைப் போல பேருந்துக்காக காத்திருப்பார். யாராவது கதவை திறந்து ஏறுங்கள் ஐயா என்று சொன்னால் பரவாயில்லப்பா, சொகுசுகாரெல்லாம் வேண்டாம் என்று புன்னகைப்பார். அதிகாரத்தின் வாசனையை கூட தன் மீது பட்டுவிடக்கூடாது என்பதில் அவர் காட்டிய பிடிவாதம் இருக்கிறதே, அதுதான் தோழர் நல்லக்கண்ணு எனும் ஆளுமையை இமயமலையை விட உயரமாக காட்டுகிறது. அந்த ஒற்றை வேட்டு மனிதனினுடைய மறைவு தமிழ் மண்ணின் ஒரு தார்மீக குரலை மௌனமாக்கிவிட்டது. மூச்சு திணறல் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தோழர் நல்லக்கண் அவர்கள் கடந்த வியாழனன்று நம்மிடமிருந்து விடை பெற்றார். அவர் விட்டு சென்றது சொத்துக்களை அல்ல, ஒரு சொட்டு கூட கரைபடியாத நேர்மையை. அவருடைய மறைவு பற்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்லும் பொழுது, தோழர் நல்லக்கண்ணு மறைந்து விட்டார், சிவப்பு கட்சியின் கருப்பு காந்தி இறந்து விட்டார், எழுந்தாலும் விழுந்தாலும் கடலின் புகழ்பாடும் அலை போல கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் செங்கொடி சுமந்த சிங்கம் அவர். கம்யூனிஸ்ட் அல்லாதவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது கொண்டிருந்த மதிப்பிற்கு நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை முறை ஒரு காரணம். சுதந்திர இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இன்று வரை உயிர்ப்போடு இருப்பதற்கு நல்லக்கண்ணு போன்றோரின் தியாகமே காரணம். செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் இறந்தவர்களை மீட்டு உருவாக்கும் தொழில்நுட்பம் கண்டறிந்தால் நல்லக்கண்ணுவின் மீட்பையே நாடு கேட்கும். அவர் வாழ்ந்தது 1 நூற்றாண்டு, அவரை மறக்காதது இந்த 100 ஆண்டு. அவருக்கு செவ்வணக்கம் என்று கூறியுள்ளார்.
புன்னகையானாய் போற்றுகின்ற வழித்தடத்தில் எங்கென்றும் போனாய். ஐயிரண்டு ஆண்டு கடந்தவும் சிறை வாழ்க்கையே அடிமை தலை தகத் தெரியும் உன் வேட்கையே.
நிலை மக்கள் வாழ விரும்பி உழைத்தார் விவசாயிகள் வாழ்த்தை மலரும் கரைத்தார்.
தலைமை பண்பின் தனித்துவமாய் என்றும் திகழ்ந்தார். வாழ்வில் பன்னலம் எல்லா பாதையிலே என்றும் நடந்தார்.
போராட்ட களங்கள் உனக்கு புன்னகை வாசம் சமத்துவ பாதை தனி செலுத்தினாய் நேசம்.
நீ மாற்றிய சிந்தனை வழி பூத்த பொக்கிஷம் மானுட விடுதலை ஒன்றே உந்தன் வாழ்விசம்.
நீ தமிழின உரிமை களத்தில் முன்னே நின்றா மக்கள் மனதை முன் செய்யலா என்றால்
மக்கள் போற்றும் வாழ்வே
உங்கள் பொது வாழ்வு என்றும் மாமனிதம் மனம் வீசும் திருவாழ்வு. மாதமானிக்கமே மாமனித ஆதிக்கமே கொண்டாடும் தூய்மை நீ தோழமைக்கு இலக்கணமே.
நல்ல நேரிலே அடுத்து வலைதளத்தில் கண்ட ஒரு படித்ததை உங்களுடன் பகிர்கிறேன். மகிழ்ச்சியின் ஆறு எதிரிகள், இவர்களை விரட்டினால் வாழ்க்கை பூத்து குலுங்கும். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் எத்தனை முறை மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, ஆனாலும் ஏதோ ஒரு குறையும் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதில்லை, அதை உள்ளிருந்து திருடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், முதலில் குறை சொல்லுதல். மாற்ற முடிந்ததில் கவனம் வை, மாற்ற முடியாததை விட்டுவிடு. மழை பெய்கிறது குறை சொல்கிறோம், வெயில் அடிக்கிறது குறை சொல்கிறோம், போக்குவரத்து நெரிசல் குறை சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒன்றை நம்மால் மாற்ற முடிகிறதா? இல்லை. ஆனால் நம் மனசு கஷ்டப்படுகிறது, அது உண்மை. ஆகாதது எண்ணி அஞ்சல் ஆவதி செய்து முன்னேறு, குறை சொல்லும் நேரத்தில் தீர்வை தேடு. எதிர்மறையாக உன்னை பேசிக்கொள்ளல், நண்பர்களிடம் எப்படி பேசுவாயோ அப்படியே உன்னிடமும் பேசு. நான் முட்டாள், என்னால் ஒன்றும் சரியாக முடியாது, நான் தோல்வியாளன், இப்படி உன்னை நீயே திட்டிக் கொள்கிறாயா? நிறுத்து, உன் மனது உன் வார்த்தைகளை நம்புகிறது. இனிமேல் இப்படி சொல்ல கற்றுக்கொள், நான் கற்றுக்கொள்கிறேன், நான் வளர்கிறேன், நான் போதுமானவன். அடுத்து இலக்கு இல்லாமல் இருத்தல். எதை நோக்கி செல்கிறோம் என்று தெரிந்தால் வாழ்க்கை திசை கிடைக்கும். திசை தெரியாத கப்பல் எந்த கரையிலும் சேராது. இலக்கு தெரியாத வாழ்க்கை எந்த உயரத்திற்கும் போகாது. 5 வருடம் கழித்து நான் எங்கே இருக்கிறோம் என்று இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுடைய இலக்கு. முயற்சி திருவனையாக்கும். தள்ளி போடுதல். காத்திருக்க வேண்டாம், தொடங்குவது இன்னும் கஷ்டமாகும். நாளை செய்வேன், சரியான நேரம் மட்டும், இன்னும் கொஞ்சம் தயாரானதும் ஆரம்பிப்பேன் என்று சொல்லாமல் சரியான நேரம் என்று ஒன்று வராது. நேரத்தை நாமே சரியாக்கணும். இப்பொழுதே ஒரு சின்ன அடி எடுத்து வை. பெரிய தொடக்கம் வேண்டாம், சின்ன தொடக்கம் போதும். அடுத்தவர் சொல்வதற்காக வாழ்வது ஆற்றலை வீணாக்குவது. புகைப்படம் போட்டால் எத்தனை பேர் விரும்புவார்கள் என்று பார்க்கிறோம். முடிவு எடுத்தால் அடுத்தவர் என்ன சொல்வார்கள் என்று யோசிக்கிறோம். ஆடை அணிந்தால் யாரோ பார்ப்பார்களோ என்று பார்க்கிறோம். இப்படி வாழும் பொழுது நம் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை வாழவில்லை. உன்னை நீயே அங்கீகரி, உலகம் தானே அங்கீகரிக்கும். உன் மனதின் குரல் கேள், அது உண்மையாக வழிகாட்டி. அடுத்தவரோடு ஒப்பிட்டுக் கொள்ளல். ஒப்பிடுதல் பொறாமையை தரும், மனநிறைவை கொல்லும். அவன் வீடு பெரியது, அவன் வேலை சம்பளம் அதிகம், அவன் வாழ்க்கை அழகாக இருக்கிறது. ஆனால் அவன் பயணம் உனக்கு தெரியுமா? அவன் சமூக வலைதளத்தில் காட்டுவது வாழ்க்கையின் சில தருணங்களை மட்டுமே. ஒப்புரவு என்பது அடுத்தவரோடு அடுத்தவருக்கு நன்மை செய்தல், அவரோடு போட்டியிடுதல் அல்ல. நேற்றைய நீயோடு மட்டுமே ஒப்பிடு, அடுத்தவரோடு அல்ல. இந்த ஆறு எதிரிகளை விரட்டினால் போதும். குறை சொல்வதை விட்டுவிட்டு எதிர்மறை பேச்சை ஆரம்பித்து இலக்கினை நோக்கி செல்லுதல், தள்ளி போடுதலை விட்டுவிட்டு அங்கீகாரம் தேடுவதை விட்டுவிட்டு மகிழ்ச்சி தேட வேண்டும். மகிழ்ச்சியை திருடுபவர்களை விரட்டினால் போதும். நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் சிங்கப்பூரில் இருந்து தொலைபேசி வாயிலாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை, அனுபவங்களை, தன்னுடைய செயல்களை, அறிவுரைகளை நமக்கு அளித்திட்ட ஐயா திரு அருண் மகிழன் அவர்களுக்கும், அந்த நேர்காணலை ஒழுங்கு செய்திட்டு நமக்கு அளித்த அன்பு சகோதரி அன்னபூரணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
பாடும் பாட்டே.